உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம்தானே.
வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் மேட்டுப்பாளையத்தில் அமைந்திருக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டு வளர்ச்சி துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முருகேஷ் அவர்கள். அவர்கள் நம்முடன் பட்டு உற்பத்தியினோட வரலாற்றை பற்றியும், இந்தியாவில் தற்போது பட்டு உற்பத்தியினோட நிலையை பற்றியும், மற்றும் என்னென்ன வகையான பட்டுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம் சார்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் தற்பொழுது பட்டு உற்பத்தியின் வரலாறு மற்றும் இந்தியாவில் பட்டுப்புழு வளர்ப்பின் இன்றைய நிலையை பற்றி காணலாம். பட்டு என்பது மதிப்புமிக்க பளபளப்பான துணி வகையாகும். இது ஆடைகளின் அரசி என்றும் அழைக்கப்படுகிறது. பட்டு என்பது இந்திய கலாச்சாரத்தில் இரண்டற கலந்த நாகரிகத்தின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. பட்டுப்புழு வளர்ப்பு மனித நாகரிகத்தோடு கடந்த 5000 ஆண்டுகளாக பின்னி பிணைந்து வளர்ந்துள்ள ஒரு கலாச்சார சிறப்பாகும். பட்டுப்புழு வளர்ப்பு வேளாண் சார்ந்த உபதொழில்களுள் மிக முக்கியமானதாகும். உலக அளவில் பட்டு உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றது. பட்டுப்பூச்சியின் வகைகள். மனிதனால் பொருளாதார ரீதியாக வளர்க்கப்படும் பூச்சிகளில் மிகவும் லாபகரமானது பட்டு வளர்ப்பு தொழிலாகும். இயற்கையில் 400 மேற்பட்ட பூச்சி இனங்கள் தங்கள் கூட்டுப்புழு பருவத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பட்டு சுரப்பிகளின் சுரக்கும் திரவத்தையும் இலைகளையும் கொண்டு கூடு கட்டிக் கொள்கின்றன. இவ்வகை கூடுகளை சேகரித்து உரிய சுத்திகரிப்பு முறைகளை மேற்கொண்டு பட்டு இலைகள் பெறப்படுகின்றன. பல்வேறு வகைப்பட்ட பூச்சி இனங்களில் குறிப்பாக 5 வகை பூச்சி இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிலும் பட்டு உற்பத்திக்கும் பயன்படுகின்றன. அவை பற்றிய சில குறிப்புகளாவன. முதலாவது மல்பெரி பட்டுப்புழு. இது மல்பெரி செடியை உணவாக கொண்டு வளரும் ஒரு வகையான பட்டுப்புழுவாகும். இப்பட்டுப்புழுவானது இந்தியா, சீனா, ஜப்பான் மற்றும் கொரியா போன்ற நாடுகளில் வளர்க்கப்படுகின்றது. இப்புழுவானது வர்த்தக ரீதியில் உலக பட்டு உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. நாகரிக ஆடைகள் தயாரிப்பதற்கும் பயன்படுகின்றது. இரண்டாவதாக எரி பட்டுப்புழு. இப்பட்டுப்புழு ஆமணக்கு, மரவள்ளி கிழங்கு மற்றும் தீக்குச்சி மரம் போன்ற வகை மரங்களை உணவாக உண்டு வளரக்கூடியது. இப்புழுவானது இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் வளர்க்கப்படுகின்றது. இப்பட்டு ஏழைகளின் பட்டு அல்லது அகிம்சை பட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. பட்டு இலை தயாரிக்க பட்டு புழுக்களை அழிக்க தேவையில்லை. சால்வைகள், கம்பளி வகைகள் மற்றும் பல துணி வகைகள் தயாரிப்பதற்கும் இது பயன்படுகின்றது. மூன்றாவது பட்டுப்புழு வெப்பமண்டல தசார் பட்டுப்புழுவாகும். இப்புழுவானது மருதமரம், இலந்தை மரம் மற்றும் சில வகை மரங்களை உணவாக கொண்டு வளர்க்கப்படுகிறது. இது சீனா மற்றும் இந்தியாவில் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிகளவில் வளர்க்கப்படுகிறது. இப்புழுவின் வளர்ப்பறைகளில் முழுமையாக வளர்க்க இயலாது. வனப்பகுதிகளில் இயற்கையாக கூடுகள் பெறப்படும். மரங்களில் வளர்த்தும் பட்டு தயாரிக்கப்படுகின்றது. நான்காவதாக குளிர்மண்டல தசார் பட்டுப்புழுவாகும். இப்புழுவானது சில்வர் ஓக் போன்ற மரங்களை உணவாக கொண்டு வளர்கிறது. இது சீனாவிலும் மற்றும் இந்தியாவில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிகளவில் வளர்க்கப்படுகிறது. இப்புழுவானது குளிர்மண்டலத்தில் உள்ள வனப்பகுதியில் மட்டுமே வளர்க்கக்கூடியது. இதனை நாம் வளர்ப்பு மனைகளில் வைத்து வளர்ப்பதற்கு இயலாது. ஐந்தாவது வகையானது மூகா பட்டுப்புழுவாகும். இது சாம், சோல் போன்ற வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் காணப்படும் மரங்களை உணவாக கொண்டு வளர்க்கப்படுகிறது. இப்பட்டுப்புழுவானது தங்க நிறமுள்ள பளபளப்பான பட்டு நூலிலைகள் தயாரிக்க உதவுகிறது. இந்தியாவின் தனிச்சொத்து என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பான பட்டுப்புழுவாகும். இவற்றில் மூகா பட்டுப்புழு வகை இந்தியாவில் மட்டுமே வளர்க்கப்படுவது அதன் சிறப்பம்சமாகும். 5 வகை வர்த்தக பட்டுப்புழுக்களும் ஒருங்கே காணப்படும் ஒரே நாடு உலகளவில் இந்தியா மட்டுமே. ஆனால் இவை எல்லா வகை புழுக்களிலும் மல்பெரி பட்டுப்புழுக்களே உலகின் பட்டு தேவையில் 90% பூர்த்தி செய்கிறது. பட்டு உற்பத்தியின் வரலாறு. பட்டு உற்பத்திக்கும் பட்டுப்புழு வளர்ப்புக்கும் சீன தேசமே பிறப்பிடமாக கருதப்படுகிறது. பட்டு பற்றிய சீன இலக்கிய குறிப்புகள் மூலம் கிமு 2600 பட்டு தோன்றியதாக அறியப்படுகின்றது. இது குறித்து சுவையான செய்திகள் சீன இலக்கியங்களில் வழங்கப்பெறுகின்றன. கிமு 2600 சீன பேரரசராக இருந்த ஹுவாங் டி அவர்களின் அரசியார் ஜீ லிங் ஒருமுறை அரண்மனை தோட்டத்தில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த மரத்திலிருந்து ஒரு பூச்சியின் கூடு சூடான தேநீர் கோப்பையில் விழுந்தது. பணிப்பெண்கள் அப்பட்டுக்கூட்டை கையில் எடுக்கையில் அது சூடான தேநீரில் பட்டு இலைகளாக பிரிவதை கண்ட அரசியின் ஆர்வம் மேலிட்டது. பிறகு தோட்டத்திலிருந்த மரங்களிலிருந்து அவ்வகை கூடுகளை சேகரித்து பட்டு இலைகளை பிரித்தெடுக்கும் முறையை அறிந்து கொண்டனர். பேரரசரின் ஊக்கத்தினாலும் அரசியின் ஆர்வத்தாலும் அரண்மனை பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பிறகு தேசமெங்கும் பட்டுப்புழு வளர்ப்பும் அதன் உணவு செடியான மல்வரி சாகுபடியும் பெருகியது. பட்டு இலைகளை கொண்டு நேர்த்தியான ஆடைகள் வடிவமைக்கப்பட்டு பிற நாட்டு அரசர்களுக்கு அவை வெகுமதியாக சீன மன்னர்களால் வழங்கப்பட்டு பட்டின் புகழ் பரவியது. சீன வர்த்தகர்களால் பட்டு துணி மதிப்புமிக்க பொருளாக விற்கப்பட்டது. சீன தேசமே பட்டினால் ஆச்சரியப்பட்டு செரிக்கேர் சீனா, அதாவது பட்டு சீனா என்று வழங்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் தங்கத்தின் எடைக்கு எடை பட்டு விற்கப்பட்டது. உலக வர்த்தக சந்தையில் தனித்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டு பட்டு நெசவும் பட்டுப்புழு வளர்ப்பும் மிக இரகசியமாக சீன அரசர்களால் கடுமையான சட்டங்கள் மூலம் போற்றி பாதுகாக்கப்பட்டது. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளாக பட்டுப்புழு வளர்ப்பு இரகசியமாகவே இருந்து வந்துள்ளது. வரலாற்றில் மிக நீண்ட நாட்கள் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு இரகசியம் எதுவென்றால் அது பட்டுப்புழு வளர்ப்பே ஆகும். பட்டு பெருவழிப்பாதை. கிபி 200 ஹான் அரசர்கள் காலத்தில் சீனா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்பு கொண்டு பட்டு வர்த்தகத்தின் மூலம் பெருஞ்செல்வம் ஈட்டியது. சீனாவிலிருந்து ஆயிரக்கணக்கான ஒட்டக சுமைகளில் பட்டுப்பொதிகள் ஏற்றி வரப்பட்டு அவை இந்தியா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான், ஈராக் வழியாக ரோமானிய தேசத்து இத்தாலி வரை பட்டு வர்த்தகம் நடைபெற்றது. சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இப்பாதை பட்டு பெருவழிப்பாதை என்று அழைக்கப்படுகிறது. பட்டு பல வகை நாட்டு மன்னர்களோடு பண்டமாற்றம் செய்யப்பட்டு இப்பாதை வர்த்தக சிறப்பு பெற்றது. பட்டுப்பாதை ஒரு வகையில் உலகளாவிய வர்த்தகத்தின் முன்னோடி என்றால் அது மிகையல்ல. இந்தியாவின் மிளகு, நறுமணப் பொருட்கள், சீன தேசத்தின் கண்ணாடி, பீங்கான் பொருட்கள், அரபு நாட்டு வாசனை பொருட்கள் எனவும் பட்டு பெருவழிப்பாதை மூலம் மேற்கத்திய நாடுகளில் வர்த்தகம் செய்யப்பட்டது. இவ்வாறு உலகளாவிய வர்த்தகத்திற்கு பட்டு ஒரு கருவியாக அமைந்துள்ளது என்பதை அறியும்போது வியப்பு மேலிடுகிறது. உலக அளவில் பட்டு உற்பத்தி. உலகளவில் பட்டு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் 16 நாடுகள் ஆசிய கண்டத்தில் உள்ளன. அவை 95% பட்டினை உற்பத்தி செய்கின்றன. உலகளவில் சுமார் 200,000 டன் பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதில் 80% சீனாவிலும், 15% இந்தியாவிலும், 5% மற்ற நாடுகளிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பட்டு தேவையில் முன்னணியில் இருப்பது அமெரிக்காவாகும். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பா கண்டத்தில் சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளும் பட்டினை பெருமளவு பயன்படுத்துகின்றன. இந்தியாவின் மல்வெரி பட்டின் தோற்றம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள சாண்டலியர், கச்சர், பூட்டியா மற்றும் பல வகை பழங்குடி இன மக்களின் வாழ்வியல் ஆதாரமாக எரி, டசார் மற்றும் மூகா பட்டு வளர்ப்பு இருந்து வந்துள்ளது. பல்வேறு வடமொழி இலக்கிய நூல்களில் இந்தியாவின் பட்டு பாரம்பரியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயினும் மல்வெரி பட்டு சீனாவிலிருந்தே இந்தியாவுக்கு வந்துள்ளது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். கிபி 200 சீனா இளவரசி ஒருவர் நேபாளத்து மன்னரை திருமணம் செய்த பொழுது அவர் சீதனமாக பட்டுப்புழு முட்டைகளை கொண்டு வந்து அதன் மூலம் இமாலய பகுதிகளிலும் பிறகு வடகிழக்கு இந்திய பகுதிகளிலும் குறிப்பாக பிரம்மபுத்திரா மற்றும் கங்கை நதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்பு முதன் முதலாக மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகிறது. பன்னெடுங்காலமாகவே வட இந்திய புனித நகரமான காசி நகரமாக இருந்து வருகிறது. மேற்கு வங்காளம், ஒரிசா பகுதிகளிலும் பட்டுப்புழு வளர்ப்பும் பட்டு நெசவும் பல நூற்றாண்டுகளாக சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம், ஆரணி, தர்மாவரம், மைசூர் மற்றும் போச்சம்பள்ளி ஆகியவை பட்டு நெசவில் தனி முத்திரை பதித்த பட்டு மையங்களாகும். இந்தியாவில் பட்டுப்புழு வளர்ப்பு. இந்தியாவில் 5 வகையான பட்டுப்புழுக்கள் வளர்க்கப்படுகின்றன. பட்டு உற்பத்தியில் இந்தியா 2 இடத்தில் இருந்தாலும் பட்டு இறக்குமதியில் 1 இடத்தில் உள்ளது. ஏறக்குறைய 53,000 கிராமங்களில் உள்ள 800,000 குடும்பங்கள் ஈடுபட்டுள்ள பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் இந்தியாவில் சுமார் 86,00,000 மக்களுக்கு வேலைவாய்ப்பை தருகின்றது. ஏறக்குறைய ஆண்டொன்றிற்கு 35,000 டன்னுக்கு மேலாக பட்டு உற்பத்தி இந்தியாவில் செய்யப்படுகின்றது. பட்டு துணிவகை ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியாக 2,800 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திற்கு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலானது ஈட்டி தருகிறது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் பட்டு உற்பத்தியில் கர்நாடகம் சுமார் 10,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்தும் முதலிடத்திலும், ஆந்திரா சுமார் 7,000 டன் உற்பத்தி செய்து 2 இடத்திலும், மேற்கு வங்காளம் 2,500 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து 3 இடத்திலும், ஜார்க்கண்ட் 2,300 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து 4 இடத்திலும், தமிழ்நாடு சுமார் 2,000 மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி செய்து 5 இடத்திலும் உள்ளன. எனினும் உலகத்தரம் வாய்ந்த வெண்பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று திகழ்கின்றது. தென்னிந்தியாவில் பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டுப்புழு வளர்ப்பு தென்னாட்டில் மைசூர் அரசரான திப்பு சுல்தான் முயற்சியினால் 1700களில் அறிமுகம் செய்யப்பட்டது. மைசூரை சுற்றியுள்ள பேரிகை கொள்ளேகால் பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏற்ற தட்பவெப்பநிலை உள்ளதால் அப்பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்பு சிறப்பாக பரவியது. பிறகு தமிழகத்தின் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டது. தென்னிந்தியாவில் முறையான பட்டுப்புழு மற்றும் மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பின் முன்னோடியாக கருதப்படுபவர் சென்னை மருத்துவக் கழகத்தில் 1790 இயக்குநராக இருந்த டாக்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்களேயாகும். இயற்கை ஆர்வலரான அவர் தமது தோட்டத்தில் பல வகை மல்பெரி ரகங்களை பயிரிட்டு வளர்த்து வந்தார். பிறகு கிழக்கிந்திய நிறுவன அதிகாரிகள் துணையோடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மல்பெரி சாகுபடியும் பட்டு வளர்ப்பும் பரவியது. தமிழ்நாட்டில் பட்டு வளர்ப்பின் இன்றைய நிலை. தமிழ்நாட்டில் மல்பெரி சுமார் 47,000 ஏக்கர் பரப்பளவில் இரவை பயிராக பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு ஏறக்குறைய 2,000 மெட்ரிக் டன் அளவு பட்டுநூல் உற்பத்தி செய்து இந்தியாவில் 5வது மாநிலமாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த வெண்பட்டு உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் விளங்குகின்றது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் சுமார் 25,000 விவசாய குடும்பங்களால் பின்பற்றப்படும் பட்டுப்புழு வளர்ப்பு 150,000 மக்களுக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு லாபகரமான தொழிலாக திகழ்கின்றது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் அதிகளவில் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களின் உயிர்நாடியாக விளங்குகிறது. இன்றைய காலகட்டங்களில் விவசாயிகளிடையே பெருகி வரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு வேளாண்மையில் அங்கக பொருட்களின் பயன்பாட்டை அதிகரித்துள்ளது. மல்வரியில் இப்பொருள்களின் உபயோகத்தினால் வேதிப்பொருட்களின் தேவை குறைந்துள்ளது. இது மண்ணின் வளத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் 1 ஏக்கருக்கு 15 மெட்ரிக் டன்னாக இருந்த இலை விளைச்சல் தற்பொழுது 24 மெட்ரிக் டன்களாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாகவும் புதிய 2 பருவ பட்டு புழுக்களின் அறிமுகத்தினாலும் 100 முட்டை தொகுதிகளுக்கு சுமார் 25 கிலோவாக இருந்த பட்டு கூடு உற்பத்தி தற்பொழுது 70 கிலோவாக அதிகரித்து உன்னத நிலையை எட்டியுள்ளது. வெற்றிகரமாக பட்டுப்புழு வளர்ப்பிற்கு அறிவியல் பூர்வமான முறையில் இளம்புழு வளர்ப்பது இன்றியமையாததாகும். இதனால் தமிழகத்தில் 30 தனியார் இளம்புழு வளர்ப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக பட்டுப்புழு வளர்ப்பு செயல்பட்டு வருகின்றது. இளம்புழு வளர்ப்பு நிலையங்களினால் சுமார் 100 முட்டை தொகுதிகளுக்கு 10 கிலோ கூடு விளைச்சல் அதிகமாக கிடைக்கின்றது. இவ்வகையான சிறப்புகளையும் இலாப நோக்கத்தையும் கொண்ட பட்டுப்புழு வளர்ப்பானது தற்பொழுது தமிழகத்தில் மேலும் பல விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக மாறி வருவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ஐயா முருகேஷ் அவர்கள் பட்டு உற்பத்தியினோட வரலாறு பற்றியும், இந்தியாவில் பட்டு உற்பத்தியினோட இன்றைய நிலையை பற்றியும், மற்றும் என்னென்ன வகையான பட்டுக்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்களை நீங்களும் கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.